ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை 90வது பாடல் முதல். வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம். சிகட சக்கர முகம் வைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர உண்மணியவுரை விகட சக்கரன் இப்பதம் போற்றுவாகம். பண்டு நாம் செய்ததவம் பலித்ததுகான் பாரீர் பாம்பனையான் காணாத பரமனிங்கே ஆட பண்டு வெளி உமையவளும் கண்டு உண்டு மகிழ மாநிலத்தோர் யாவர்களும் கூடி நின்று காண அண்டர் விராடுகின்ற தாண்டவந்த நமக்கு ஆனந்தமாயிருக்கு அதிசயமாயிருக்கு. கொண்டு வந்த முனிவர்கள் தாம் யாவரே சொல்லும் குணமான பதஞ்சலியும் புலி முனியும் தானே. ஏமியத்தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே, காமியத்தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே. ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாடே. ஓ பார்வதி பதே பதஞ்சலி ஆக்கிரவாதால் திருவடியோ ஆழ்வு அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருடைய நாளே என்ற சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே சிவபுண்ணிய தெளிவிலே 90வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. மதித்த தத்துவமசி அன்னுவய வாக்கியத்தின் வாய்மையினை விதித்த விஞ்சையார்கொடு மறையோர் மேராம் பசுபதிமன் கதித்த ஓசை சிவாகமத்தின் கருதும் பொருள் மூன்று உணர்ந்து உயிர்ப்பதித்த பரமசிவனருளும் பார்க்கும் சிவயோகிக்கனையோ. இந்த பாடலில் மகாபாக்கியம் பேருரை என்கின்ற ஒரு வாக்கியத்தினுடைய உண்மையை சொல்லுகிறோம். மகாபாக்கியம் என்றால் உயர்ந்த வாக்கியம். அது என்னவென்றால் அதுதான் அது நீ ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய். அது எப்படி வடமொழியில் சொல்லுதுன்னா தத்துவ மசி என்று அதற்கு வாக்கியம். தத்துவ மசின்னு பேரு. அது மூணு சொல்ல மூணு பொருளை உடையது. தத்துவ மசி என்பது மூன்று பொருள்களை உடையது. சத்து என்பது ஒன்று, துவம் என்பது ஒன்று, அசி என்பது ஒன்று. இப்படி மூன்று வகையான பொருளை உடையது. அது மூன்று வகையான பொருளிலே தத்து என்பது அது என்று சொல்லப்படும். தத் என்றால் ரெண்டே எழுத்து, தா இத்து. தத் என்றால் அது என்பது, துவம் என்றால் நீ என்பது, அசி என்றால் ஆகின்றாய் என்பது. அது எப்படி பொருள்னா சேர்த்து சொன்னா அது நீ ஆகின்றாய் என்பது. இது பெரிய வாக்கியம். அது நீ ஆகின்றாய் என்று அந்த சொல்லினுடைய விளக்கம். அது என்பது எது என்று கேட்டால் அதுதான் சிவம். அது அது என்று நூல்களிலே பல இடங்களிலே திருமுறைகளிலும் மற்ற நூல்களிலும் சொல்லப்படும். அது பழச்சுவையன அமுதன என்று திருவாசகத்தில் வரும். அருவமாய் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரவமாய் நின்ற ஜோதி புலம்பு அது ஓர்மேனியாகி அது என்கின்ற அந்த சிவம் இருக்கிறதே, அது உருவம் வருகின்ற வரையிலும் அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, பொருள் உருவமாக இல்லாமையினாலே அது என்று சொல்லுவது. உருவம் வந்தால் அதை ஆண் என்றும் பெண் என்றும் பரமேஸ்வரன் என்றும் பார்வதி என்றும் சொல்லலாம். அதுவரையிலும் அதுன்னு தான் சொல்லுவரையிலும். அதனாலே பிரமமாய் இந்த சோதி புலம்பு அது வரையிலும் சோதி புலம்பு பெரியதாய் சோதியாய் நின்றது அது என்று பெயரு. பிரமமாய் நின்ற சோதி புலம்பு அது ஓர்மேனியாகி கருணை ஓர் முகங்களாரும் கரங்கள் பணிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்க உதித்தனன் உலகம் ஐய என்பது கந்த புராணம். அதனாலே அது என்கின்ற சிவம் நீ ஆகின்றாய். ஆகின்றாய் என்றால் நீ என்கின்ற ஆன்மா வேறு, அது என்கின்ற சிவம் வேறு. ஆகின்றாய் என்பதனாலே, ஆகின்றாய் என்பதனாலே அந்த சிவத்தை வழிபட்டு 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 அதன் மூலமாக நீ சிவமாக ஆகின்றாய் என்பது அந்த அந்த வாக்கியத்துக்குள்ள இருக்கிற பொருள். அது தத்துவமசி என்று திருமந்திர முதலாளன் உங்கள்ட சொல்லும் திருமந்திரத்துல நீ அது ஆனாய், நீ அது ஆனாய் என நின்ற பேருரை ஆயது நான் ஆனேன் என்ன சமைந்து அறச்சேய சிவமாக்கும் சீர்நந்தி வேரருள் ஆயது வானந்து ஆனந்தியாகுமே என்பது திருமந்திரம். அதனாலே அது என்கின்ற ஒரு பொருள் வேறு, நீ என்கின்ற ஒரு பொருள் வேறு, ஆகின்றாய் என்பதனாலே, ஆகின்றாய் என்பதனாலே ஆகாமல் இருந்த நீ சிலகா பலகாலம் இப்பொழுது ஆகின்றாய், ஆகாமல் இருந்ததனால் ஆகாமல் இருந்து இப்பொழுது ஆகின்றாய் என்பதனாலே, ஆகின்றாய் என்பதனாலே வெகுகால நீ சிவத்தோடு கூடாமல் ஆகாமல் இருந்தாய். இது நல்ல வரை வெகுகாலம் பாசத்தோடு கூடி நீ சிவமாக ஆகாமல் சிவனாக அதனால பாசத்துக்குள்ளே கட்டுப்பட்டு நீ கிடந்த நீ அந்த சிவத்தை நோக்கி வழிபட்டு வழிபட்டு தியானித்து தியானித்து அதுவே நீ ஆகிவிட்டாய் என்பது இதனுடைய திரண்ட பொருள். அதனாலே பாசத்தோடு கூடி இருக்கிற வரையிலும் பசுவானது பாசமாகவே இருக்கும், பாசத்தை விட்டு விட்டால் பதியோடு சேரும், பதியை சேர்ந்தால் பதியாகவே இருக்கும், பதியை சேர்ந்தால் பதியாகவும் பாசத்தை சேர்ந்தால் பாசமாகவும் இருக்கின்ற தன்மைதான் உயிருக்கு இயல்பான தன்மை. அதைத்தான் சார்ந்ததம் வண்ணம் என்று சொல்லுவது. சார்ந்ததம் வண்ணம் என்று சொல்லுவது எதை சார்ந்து இருக்கிறதோ அது போல ஆன்மா இருக்கும். தனக்கென ஒரு வடிவம், தனக்கென இயல்பு, தனக்கென சுதந்திரம் கிடையாதது ஆன்மாவுக்கு. தனக்கென ஆன்மாவுக்கு சுதந்திரம் கிடையாது. அதனாலதான் ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது. சார்ந்ததன் பளிங்கானது எந்த நிறத்தை சேருகிறதோ அந்த நிறத்தை தன்னுடையதாக கொள்ளும். பளிங்கானது வெண்மையாக இருக்கும், அதுக்கு பக்கத்துல பச்சைய வச்சோம்னா என்னமா இருக்கும், பச்சையா இருக்கும், சிவப்ப வச்சா சிவப்பாக இருக்கும். அதுபோல ஆன்மாவானது பதியை சேரும்போது பதியாகவும் பாசத்தை சேரும்போது பாசமாகவும் இருக்கும். இதை விட தனக்கென தன்னு இயல்பு தனக்கென கிடையாது. அதனாலதான் ஆன்மா சுதந்திரமற்றது, அதனால பரதந்திரத்தை உடையது என்பது சித்தாந்தத்திலே சொல்லப்படும். அதனாலே அது நீ ஆகின்றாய் என்கின்ற வாக்கியம் மகா வாக்கியம் என்று சொல்லப்படும். அது தத்துவமசின்னு வரும் நூல்களிலே, தத்துவ மஷி என்று வரும். காணப்படுகின்ற இந்த பாசமும் நான் அல்ல, காணப்படுகின்ற பாசமும் அல்ல நான் அல்ல, காண முடியாத கடவுளும் நான் அல்ல, காணப்படுகின்ற பாசமும் நான் அல்ல, காண முடியாமல் இருக்கின்ற கடவுளும் நான் அல்ல. அப்ப பாசமும் நான் அல்ல, பதியும் நான் அல்ல, ஆக இரண்டுக்கு இடைப்பட்டதா இருக்கிற பசுவாக இருக்கிறேன். அதை சித்தியாரில் சொல்றாரு, சிவஞான சித்தியாரிலே, கண்ட இவை அல்லே நான் என்று, கண்ட இவை அல்லே நான் என்று, கண்ட இவை அல்லே நான் என்று அகன்று காணா கழிவரமும் நான் அல்லேன் என கருதி, காண்கின்ற பாசமும் நான் அல்ல, காண முடியாத கடவுளும் நான் அல்ல என்று கருதி கசிந்த தொண்டினோடும் உணர்த்த வந்தான் நின்ற கலப்பாலே சோகமெனப்பாவிக்க தோன்றுவன் தெரிந்து. அருமையான வாக்கியம். இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த நாலு வரிக்குள்ள சொல்றாரு சிவஞான சித்தியாரில். காணுகின்ற பாசமும் நான் அல்ல, உலகம் காணப்படுவது கடவுள் காண முடியாதது. அப்படி காணப்படுகின்ற உலகமாகி பாசமும் நான் அல்ல, காண முடியாத கடவுளும் நான் அல்ல என்று நல்ல கவிவாள். கண்ட இவை அல்லே நான் என்று அகன்று பாசத்தை அகன்று காணா கழிபரமும் நான் அல்லேன். பரமாயி காண முடியாமல் இருக்கிற சிவமும் நான் அல்ல என்று கருதி கசிந்த துண்டினுடும் உளத்தவன் தான் என்ற கலப்பால. அதனாலே அந்த காண முடியாத சிவத்தை நான் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே நன்றாக கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வாழ்தோறும் பலகாலம் வழிபட்டு அந்த பொருளையே தியானித்து அந்த பொருளை பூசித்து நேசித்து வாசித்து அதன் பிறகு அந்த பொருள் மயமாக நீ ஆகப்படும். அது நின்ற கலப்பால கருதி கசிந்த துண்டினுடும் நின்ற கலப்ப உளத்த வந்தார் நின்ற கலப்பாலே சோகமென பாவிக்க. சோகம் என்பதுதான் சிவோகம் பாவனை என்று சொற்படும். சிவோகம் பாவனை என்றால் பூசையிலே முதலிலே அதனால தன்னை சிவமாக பாவித்துக் கொள்வது. சகலீகரணம் முதலானவற்றையெல்லாம் செய்து அதற்கு மேலே ஆசன மூர்த்தி மூலமாக தன்னை அர்ச்சித்துக் கொண்டு அதனால தான் பதி பசு அல்ல பதி தன்மை அடைய போகிறேன் என்கின்ற குறிப்பினாலே தன்னை சிவமாக பாவித்து சிவோகம் பாவனை என்று சொல்லப்படும். அதான் சிவபூசையில வருகின்ற ஒரு சிறப்பான இடம். சிறப்பான இடம் ஆசனத்துக்கு அர்ச்சனை சிவாசனாய நமகா சிவமூர்த்தை நமகா சிவாய நம என்று ஆசன மூர்த்தி மூலத்தால தன்னை அர்ச்சித்துக் கொண்டு முதல்ல அங்கநிசாயங்கரணிசாயம் எல்லாம் பண்ணிக்கொண்டு அதற்கு மேல தன்னை அர்ச்சித்துக் கொண்டு தன்னை சிவமாக எண்ணிக்கொண்டு சிவம் சிவத்தை பூசிப்பது சிவம் சிவத்தை பூசிப்பது அது சிவோகம் பாவனை என்று சொல்லுவது. பாவனை 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 அப்படி சிவோகம் பாவனை. சோகம் என பாவிக்க தோன்றுவன் வேறின்றி இந்த தன்மையிலே வந்து நன்றாக வழிபட்டு ஏழ நல்ல அன்போடு மெய்யன்போடு சிவத்தை சேர வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு நின்று பாசத்தை விட்டு பதிய அடைய போன என்கின்ற அளவில்லாத ஆர்வத்தினால இருந்தால் அவன் தோன்றுவான் வேறின்றி அவன் தோன்றுவான் வேறின்றி. அதை நல்ல பாட்டு பாரு சித்தியார்லே. கண்ட இவை அல்லே நான் என்று காணா கழிபரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினுடும் உளத்த வந்தான் நின்ற கலப்பாலே சோகம் என பாவிக்க தோன்றுவன் வேறின்றி. வேறின்றி என்றால் சிவம் வேறு இப்ப நாம் வேறு அல்லாமல் சிவம் வேறு. இந்த வழிபாட்டினாலே இந்த தியானத்தினாலே இந்த ஆர்வத்தினாலே சிவம் வேறாக இருந்தது இப்பொழுது ஆன்மாவாகி நாம் வேறாக இருந்தோங்கிற காலம் போய் சிவமும் நாமும் ஒன்றாக நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற இருவனமும் மலவுமர இரவியுடு பரவியற ஏக போகமாய் நீய நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளை என்பது திருவிடமுருது உருத்திருப்போல். அதனாலே சிவம் வேறு ஆன்மா வேறாக இருந்தது இந்த வழிபாட்டின் மூலமாக உள்ளே மறைந்திருந்த சிவம் தோன்றுவது. அதான் தோன்றுவன் வேறின்றி இப்பொழுது சிவமும் ஆன்மாவும் ஒன்றாகிவிட்டது. சிவமும் ஆன்மாவும் ஒன்றாகிவிட்டது. முன்னே பாசத்தோடு ஒன்றாக இருந்தது இந்த வழிபாட்டினாலே இந்த தியானத்தினாலே இந்த ஆர்வத்தினாலே இப்ப சிவம் பசுவாயிருந்த ஆன்மா பதியாகிவிட்டது. பதியோடு சேர்ந்து பதியா வேறின்றி விண்டகலும் மலங்களெல்லாம் கருட தயானத்தால் விட முடிய அதனால மலங்களெல்லாம் இந்த தியானத்தினாலே மலங்களெல்லாம் ஓடி போய்விடும். அது எது போல என்று கேட்டால் கருட தயான கருட பாவனை கருட தயான நன்றாக பாவித்தவன் அதனால விஷம் தீண்டினவனை பார்த்தான்னா அந்த பார்வையிலே விஷம் எல்லாம் ஓடிடுமா. கருட தியானத்தால் தன்னை கருடனாக பாவித்து அப்படி விஷம் தொட்டவனை பார்த்தானா விஷம் தொலைஞ்சிருமா. அதனால அது போல விட முடியும். அது போல விமலமதை அடையும். அதனால ஆன்மா மலமாக இருந்தது இப்பொழுது விமலமாக ஆகிவிட்டது. விமலம் என்றால் மலம் தீர்ந்து விட்டது. பண்டை மறைகளும் அது நான் ஆனேன் வாக்கியத்தை கவனிங்க. பண்டை மறைகளும் வேதம் முதலான நூல்களும் என்ன சொல்லுகிறது என்றால் அது நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்லுவது பாவகத்தைக்காரன். இந்த பாட்டெல்லாம் தங்கத்தகட்டில் எழுதணும் சித்தியார தங்கத்தகட்டில் எழுதணும். அருணந்தி சிவாச்சாரிய சுவாமினா யாருக்கும் தெரியாது, செய்வர்களுக்கு பல பேருக்கும் தெரியாது. அவர் பண்ணி இருக்கிற உபகாரம் பாடியிருக்கிற பாடலும் அளவுபடாத பெருமையுடையது. கண்ட இவை அல்லேனான் என்று அகன்று காணா கழிவரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினோடும் உளத்த வந்தான் என்ற கலப்பாலே சோகம் என பாவிக்க தோன்றுவன் வேறிந்தி விண்டகளும் மலங்களாம் திருதயானத்தால் விடமுடியும் அதுபோல உமலம் அடையும் பண்டை மறைகளும் அது நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்லுவது பாவகத்தை தானே. இந்த இந்த பாட்டு முழுவதும் ஒரே வாக்கியத்துல சொல்லப்படுவதுதான் தத்துவமசி என்பது. தத்துவமசி என்பதுதான் தத்து என்பது அது, துவம் என்பது நீ, அசி என்பது ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய். அப்ப அது வேறு நீ வேறு ஆவது வேறுனாலே அது என்கின்ற பதியும் நீ என்கின்ற பசுவும் இப்பொழுது வழிபாட்டினாலே தியானத்தினாலே நீ பதி ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய். அப்போ பதி வேறு பசு வேறு பாசம் வேறு முப்பொருள் உண்மை. இந்த பாட்டில் அதை சொல்றாரு மறைஞான சம்பந்தர். மதித்த தத்துவமசி அன்னுபய வாக்கியத்தின் வாய்மையினை விதித்த விஞ்சையரோடு மறையோர் மேலாம் பசுபதி முன் கதித்த ஓச சிவாகமத்தின் கருதும் பொருள் மூன்று உணர்ந்து. பசுபதியாகிய சௌரவன் சிறப்பாக உயர்ந்ததாக சொல்லி இருக்கிற சிவாகமத்திலே கருதப்படுகின்ற பொருள் எது என்று கேட்டால் முப்பொருள். அதுதான் பதி பசு பாசம் என்கின்றது. அதே கதித்த ஓசை அந்த ஆகமத்துக்கு கொடுக்கிறார் வாரு. கதித்த ஓசை கதித்தன்னா உயர்ந்த ஒலியுடையதாயிருக்கின்ற சிவாகம். கதித்த ஓசை சிவாகமத்தின் கருதும் பொருள் மூன்று உணர்ந்து. சிவாகமத்தில் சொல்லப்படுகிற பதி என்கின்ற கடவுளும் பசு என்கின்ற உயிர்களும் பாசம் என்கின்ற மலங்களும் ஆக முப்பொருளை உணர்ந்து உயிர் உட்பதித்த பரமசிவனருளும் பார்க்கும் சிவயோகிக்கு இறையோ. சிவயோகியானவன் இந்த முப்பொருளையும் கண்டு முப்பொருளையும் நன்றாக தெளிந்து அந்த முப்பொருளிலே விட வேண்டிய பொருளை விட்டுவிட்டு தொட வேண்டிய பொருளை தொட்டு அந்த பொருளோடு வழிபாட்டினால் சேர்ந்து இருக்கின்ற சிவயோகிக்கு இணையாக யாரும் இல்லை என்கின்றார். அருமையான பாட்டு, உயர்ந்த கருத்து, உயர்ந்த வாக்கியம். ஏயாலே பதி பசு பாசம். பதி என்கின்ற கடவுள் வேறு, பசு என்கின்ற உயிர்கள் வேறு, பாசம் என்கின்ற குற்றம் பொருந்திய மலங்கள் வேறு. இந்த மூன்று பொருளும் எப்போதும் உள்ளது. அது எப்போதும் உள்ளதாயிருக்கிற இந்த மூன்று பொருளிலே பசுவுக்கு வந்து இயல்பான அறிவு கிடையாது. இயல்பான அறிவு கிடையாது. அறிவு இல்லாமையினால அறிவில்லாத பொருளோடு சேர்ந்துருச்சு. அறிவில்லாதவன் யாரோடு சேருவான்? அறிவில்லாதவனோட சேருவான். அறிவுடையவன் யாரோடு சேருவான்? அறிவுடையவனோட சேருவான். அதனால அறிவில்லாத பொருளாயிருக்கிற பாசமானது பசுவானது அறிவில்லாத பசுவோடு சேர்ந்து விட்டு சிற்றறிவுடையதாகிய ஆன்மா அறிவே இல்லாத பசு பாசத்தோடு சேர்ந்து விட்டது. வெகுகாலம் பாசத்தோடு கூடியிருந்தது. வெகுகாலம் பாசத்தோடு கூடியிருந்தது. வெகுகாலம் பாசத்தோடு கூடியிருந்தது என்றால் துன்பத்தை அடைந்து பிறப்பு எல்லா பிறப்பும் பறந்து இழைத்து போய் வீணே வெகுகாலத்தை வீணாக்கி விட்டது ஆன்மா. ஆக இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படி ஞானிகளுடைய வாக்கியத்தை கேட்டு ஞான நூல்களை கேட்டு கற்று ஆகா எத்தனையோ காலம் வீணா போனமே, கொஞ்ச காலமா எத்தனையோ கோடி காலம் அளவில்லாத காலம் பாசத்தோடு சேர்ந்து கெட்டு போனோமே என்கின்ற புத்தியை பெற்று அந்த புத்தியின் மூலமாக இனிமேலும் பாசத்தை விட்டுவிட வேணும் என்கின்ற புத்தி வந்து அதுக்கு மேல பதியை சேர வேணும் என்கின்ற அறிவு உண்டாகி அந்த பதியை சேருவதற்கு என்ன செய்ய வேணும் என்பது ஆச்சாரியன் மூலமாக நன்றாக ஞானாச்சாரியன் மூலமாக தெரிந்து அந்த நிலையிலே நின்று நன்றாக சிவத்தை மனவாக்கு காயங்களாலே வழிபாடு செய்து தியானித்து நேசித்து பூஜித்து வாசித்து அந்த சிவத்தோடு சேர வேணும் என்பது இந்த பாட்டினுடைய முக்கியமான கருத்து. அவன் சிவயோகி. அவன் சிவயோகி. சிவத்தை நேசித்து சிவத்தோடு சேருகின்றவன் சிவத்தை பாசத்தை விட்டு விட்டு பாசத்தை விட்டு விட்டு பாசத்தை விட்டு விட்டு அதே இட்டுக்கொண்டார்தமை தொட்டுக்கொண்டேன் என்றார். இட்டுக்கொண்டார்தம் இட்டுக்கொண்டார்னா சிவருவான் எட்டு பொருளாக இருப்பவர். எட்டு பொருளாக இருப்பவர் பஞ்சபூதங்கள் ஆன்மா சூரியன் சந்திரன் எட்டு பொருள். பஞ்சபூதங்கள் ஆன்மா சூரியன் சந்திரன் எட்டு பொருளாக இருப்பவர் அட்டமூர்த்தம்னு சொல்றது. எட்டு கொண்டாடுறதமே தொட்டுக்கொண்டே நின்றார். ஞானிகள் எப்படி இருப்பாங்க? சிவத்தை தொட்டுக்கொண்டே தொட்டுக்கொண்டேன்னு புரியுதா? சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். ஞானிகள் சிவத்தை விட்டு நீங்க மாட்டார்கள். சிவன் ஞானியை விட்டு நீங்க மாட்டார். அஞ்ஞானி சிவத்துக்கிட்ட போகவே மாட்டா. அஞ்ஞானிக்கு சிவன் தோன்றவே தோன்றாது. நினையாத பாவிகளை நீங்க கொண்டார். அருமை 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 அருமை. நினையாத பாவிகளை நீங்க கொண்டார். நினைக்கின்ற புண்ணியவான்களை விட்டு போக மாட்டார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அஞ்ஞானிக்கு தோன்றவே மாட்டான். மெய்ஞானிக்கு எப்படும் தோன்றிக் கொண்டே இருப்பான். அதனாலே இட்டுக்கொண்டார்தமை தொட்டுக்கொண்டேன் என்றார். தொட்டுக்கொண்டே நின்றார். எதை பதிய தொட்டுக்கொண்டே நின்றார். விட்டார் உலகம் என்று உந்தியவர பாசத்தை விட்டு விட்டார்கள், பாசத்தை விட்டு விட்டார்கள், பதியை தொட்டு விட்டார்கள். பதிய தொட்டதனாலே பாசத்தை விட்டு விட்டார்கள். பதிய தொட்டதனாலே பாசத்தை விட்டு விட்டார்கள். இட்டு கொண்டார்தமை தொட்டுக்கொண்டே நின்றார். இப்ப புரியுதா? இட்டு கொண்டாரமே தொட்டுக்கொண்டே தொட்டுக்கொண்டே அந்த ஏகாரம் தொட்டுக்கொண்டே இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்களும் தருடுது. இட்டு கொண்டாரமே தொட்டுக்கொண்டே நின்றார். விட்டார் உலகம் என்று உந்தியவர வீடே விடாகு என்று உந்தியவர என்பது அந்த திருவுந்தியார். அதனாலே மதித்த விஞ்சயர் ஒரு மறையோர் மேலாம் பசுபதி முன் கடித்த ஓசை சிவாகமத்தின் கருதும் பொருள் மூன்று உணர்ந்து, அதான் பதி பசுபாதம் ஆகிய பொருளை உணர்ந்து உயிர் பதித்த பரமசிவன் அருளும் பார்க்கும் சிவயோகிக்கு இணையோ. அதனால யாரும் சிவயோகிக்கு இணையாக மாட்டார்கள். அதனாலே சிவன் அடியார்களை வணங்குவது ஒரு பொரு ஒரு புது. அதுக்கு மேலே சிவஞானம் உடைய சிவனடியார், சிவஞானம் உடைய சிவயோகிகள். கொஞ்சம் கடுசுதான் அந்த ஆளுகளை கண்டுபிடிக்கிறது, கொஞ்சம் கடுசுதான். பொதுவாக வேடம் போட்டு சிவனடியார் என்று பேரளவில் இருக்கின்றவர்கள் வேறு. இந்த முப்பொருளை உணர்ந்து முப்பொருளை உணர்ந்து விட வேண்டிய பொருளை விட்டு தொட வேண்டிய பொருளை தொட்டு கொண்டு இருக்கிற சிவஞானியை காண முடியுமா? சாமானியம் அல்ல, சாமானியம் அல்ல. அதெல்லாம் தவம் உடையவர்களுக்கு புண்ணியவான்களுக்கு அந்த உண்மை தெரியும். அதனாலே மதி பதித்த பரமசிவனர்களும் பார்க்கும் சிவயோகிக்கு இணையோ என்பது இந்த பாட்டு. இந்த பாட்டினுடையதுதான் தத்துவ மஷி என்கின்ற வாக்கியம். ஞாபகத்துல வச்சுங்க, தத்துவ மஷி. தத்து என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆகின்றாய். தத்து என்கின்ற பதியை சிவத்தை, அது துவம் என்கின்ற நீ பசுவாகி நீ ஆகின்றாய். அந்த பசி பதியை எண்ணி வாழ்த்தி வணங்கி பூஷித்து அதன் மூலமாக நீ பதியாகின்றாய். பாசத்தை விட்டுவிட்டு சிவமாகின்றாய். அதுதான் சித்தமலா அறுவித்து சிவமாக்கி என்பது திருவாசகம். ஆகையினாலே இந்த பாட்டில இந்த உண்மையை சொல்லி விளக்கி சிவயோகிக்கு எனையோ என்கிறார். சிவயோகியினுடைய பெருமை அளவுபடாதது. சிவயோகியினுடைய பெருமை அளவுபடாதது. சிவயோகி ஒருவனாலே எத்தனையோ ஆன்மாக்கள் உயருகிறது, எத்தனையோ ஆன்மாக்கள் உயருகிறது. இப்ப ஞானசம்பந்தர் மூலமாக அருள் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்கள் எல்லாம் சிவலோகத்துக்குள்ள ஊந்தார்கள். அதற்கு மேலே எத்தனையோ காலமா அந்த தேவாரத்தின் மூலமாக அருள் பெறுகின்றவர்கள், மாணிக்கவாசகர் மூலமாக, இப்படி சமயாச்சாரியர்கள் மூலமாகவும், மற்ற அருளாளர்கள் மூலமாகவும் எத்தனை பேர் சிவத்தை பெற்று விட்டார்கள், சிவத்தை பெற்று விட்டார்கள். ஆகையினாலே சிவயோகியினுடைய பெருமையை இந்த பாட்டிலே சொல்றார். அதனால அதுக்கு மேலே சர்ப்புத்திர மார்க்கத்தாருக்கு அன்ன அளிப்போர். அதனாலே இது வந்து இந்த அன்னதானம் உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். அன்னதானம் எல்லாத்துக்குமே தெரியும், ஞானதானம் தெரியாது. ஞானதானம் தெரியாது, அன்னதானம் தான் நல்லா தெரியும். அன்னதானம் தான் நல்லா தெரியும். அதைத்தான் எதுலையுமே அன்னதானத்தை பண்றான், அன்னதானம் பண்றான்னு இதை பெருசா சொல்லிக்கிறான், அரிசா சொல்லிக்கிறான். ஆனா அந்த அன்னதானம் யாருக்கு இட்டால் பலன் கிடைக்கும், யாருக்கு அன்னம் போட்டால் பலன் கிடைக்கும் என்பது தெரியாது. தெரியாது, அது நம்ம சைவத்துலதான் உப்பமாக சொல்லுகிறது. மற்றைய சைவம் அல்லாத சைவ நூல்கள் பயிலாத படிக்காத மற்றைய பொதுவான தர்மம் செய்யறவன் எல்லாத்துக்கும் போடுவான் அன்னதானம். அது பசு தர்மம்னு பேரு. சிவபூஷ பண்ணுகின்ற சிவனடியார்களுக்கு அன்னம் படைப்பது பதி தர்மம், சிவபுண்ணியம் என்று பெயர். அதனாலே இப்ப நாயன்மார்கள் எல்லாம் சிவனடியார்களுக்கு அல்லார் கண்டத்து அண்டர்வரான் அருளாற்பற்ற படிக்காது பல்லாரையந்த வளம் பெருக பரமன் அடியார் ஆனார்கள் எல்லாம் எதி உங்க என இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி தோறிட்டார் துயர் ஊர் வறுமை தொலைத்திட்டார் என்பது பெரிய புராணம். அதனாலே சிவனை வழிபடுகின்ற சிவனடியார்களுக்கு அன்னம் படைப்பது. இது இந்த இந்த சிவனடியார்களுக்கு அன்னம் படைப்பதனாலே ஏழை படைத்தவனுக்கு சிவலோகம் கிடைக்கும். படைத்தவனுக்கு சிவலோகம் கிடைக்கணும் கூட ஒரு பாட்டு பாடி இருக்கிறேன். உண்பவன் உண்பவன் தவம் செய்வாரே, சாப்பிடுறவன் தவம் பண்றவனா இருக்கணும், சாப்பிடுறவன் தவம் பண்ணுகிறவனா இருக்கணும். உண்பவன் தவம் செய்வானே உதவினோர் சிவத்தை சாருவார், சாப்பாடு போட்டவன் சிவத்தை சேருவான். உண்பவன் தவன் செய்யானேல், சாப்பிட்றவன் தவன் செய்யாம சும்மா வீண் காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, உதவினோர் பவத்தை சேருவார். பவத்தை என்ன மறுபடி பரவி எடுத்து வீணே போவான். அதே ஒரு உதாரணம் பாரு, மண்பலம் அவலம் போல வித்ததின் பயனதாகும். மண் இருக்கே, நல்ல மண் இருக்கிறது, கலர் மண் இருக்கிறது, விளங்குதா? நல்ல விதைய நல்ல விதைய நல்ல மண்ணிலே போட்டவானால் விளைவு உண்டாகும், புரியுதா? அதே நல்ல விதைய கலர் மண்ணிலே ஒவ்வொரு மண்ணிலே போட்டவானா பலன் இல்லை, விளையாது. அது மண் பலம் அவலம் அப்படின்னு, பலம் அவலம், பலம் என்றால் விளைவது, அவலம் என்றால் விளையாது, விளங்குதா? அதனாலே மண்பலா பலம் போல வித்ததின் பயனதாகும். நல்ல விதையா இருந்தாலும் ஒவ்வொரு மண்ணிலே போட்டமான விளையாது. மண்பலா பலம் போல வித்ததின் பயனதாகும். விண்பலம் வேண்டினோர்கள் சிவபத்தற்கு இடுதல் நன்று. விண்பலம் அயாலே சிவலோகத்துக்கு நீங்க போக வேணுமானால் சிவபத்தர்களுக்கு அன்னம் கொடுப்பீர்களாக என்பது இந்த பாடல். ஆகையினாலே அதை பத்தி இதுல சொல்றாரு, சர்ப்புத்திர மார்க்கத்தாருக்கு அன்னம் அளிப்போர் ஐயாலே சிவனடியார்கள் எல்லாம் சமயம் விசேட நிர்வாண தீட்சையை பெற்றவர்கள். பொதுவாக திருநீர் உருத்திராட்சம் போட்டுக்கிறவர்கள் சிவபத்தர்கள்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனால் சமயம் விசேட நிர்வாண தீட்சையை பெற்றவர்களைத்தான் சிறப்பாக சிவனடியார்கள் என்றும், அவர்களுக்கு அன்னம் விடுவதனாலும் மற்ற உபச்சாரத்தினாலும் சிவலோகம் கிடைக்கும் என்று நம்முடைய நூல்கள் சொல்லுகிறது. அதிலே சர்ப்புத்திர மார்க்கத்தாருக்கு அன்னம் படைப்போர் ஏழே ஓது நான்மறையோர் ஆயுதம் பேருக்கு, ஆயிரம் பேருக்கு வேதம் படிச்ச ஆயிரம் பேருக்கு ஏழை சாப்பாடு போடுறவளே ஒரு சமய தீட்சை பெற்றவனுக்கு போட்டா கிடைக்குங்கிறார். அதே மாதிரி பல சொல்றார். அதனால வந்து விசேட தீட்சை பெற்றவன், நிர்வாண தீட்சை பெற்றவன் சிவநாமத்தை கீர்த்தனம் செய்வோர், சிவநாம கீர்த்தனம் ஏழை திருமுறை இன்னிசை பாடுகின்றவர்கள், ஆசாரியருக்கு அன்னம் கொடுப்போர், இவர்கள் எல்லாம் வேத பிராமணர் உயர்ந்தவர்கள். அந்த வேத பிராமணரை விட சிவாகமத்தின்படி வழிபாடு செய்கின்ற சிவனடியார்கள் உயர்ந்தவர்கள். வேதம் படித்த பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். வேதம் பிராமணருக்கு, ஆகமம் சிவவேதியருக்கு. சிவவேதியர் ஆகமத்தை ஓதுவார்கள், பிராமணர்கள் வேதத்தை ஓதுவார்கள். வேதம் உயர்ந்ததுதான் சிவபெருமானுடைய. அந்த வேதம் படித்த பிராமணன் பல பேருக்கு அன்னமிடுவதிலும் ஒரு சிவபூஷை பண்ணுகின்ற சிவனடியாருக்கு அன்னமிடுகின்ற பலனுக்கு சமானமாகார் என்று இதுல மூணு நாலு வாட்டிலே அதை சொல்றார். இதை பல தடவை சொல்லி இருக்கிறோம். அதனால இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம சிவனடியார்களாய் இந்த சிவ வழிபாட்டிலே முறையாக தீட்சை பெற்று வழிபாடு செய்கின்ற நம்முடைய இந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் இந்த வாய்ப்பெல்லாம். இல்லைன்னா இந்த உண்மை தெரியாது, அதனால கண்ட பேருக்கு போடுவாங்க விளங்குறா. இப்ப நம்மளதுலதான் மாகேஸ்வர பூஜைன்னு தனியா செய்வோம், மாகேஸ்வர பூஜை என்று தனியாக செய்வோம். அதனால மாகேஸ்வர பூஜை சிவபூஷையை விட உயர்ந்ததுன்னு சொல்லுது. சிவபூஷையை விட மாகேஸ்வர பூஜை உயர்ந்ததுன்னு சொல்லுது, புரியுதா? இப்ப சிவ மாகேஸ்வர பூஜைனா சிவ தீட்சை பெற்று சிவபூஷை பண்ணுகிறவனுக்கு சாப்பாடு போடுறான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த சாப்பாடு சாப்பிட்ட அந்த தெம்ப கொண்டு என்ன பண்ணுவான்? வழிபாடு பண்ணுவான், சிவனூலை ஓதுவான், சிவபூஜையை பண்ணுவான், சிவாலயத்தை வணங்குவான், சிவஞான சம்பந்தமான செயல்களிலே ஈடுபடுவான். அப்படி ஈடுபடும் போது போட்டவனுக்கு கமிஷன் மாதிரி வரும். சாப்பிட்டவனுடைய புண்ணியம் உனக்கு கமிஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், வட்டி வர்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். முதல் சாப்பாடு போட்டது முதல் வட்டி வந்துகிட்டே இருக்கும், விளங்குதா? ஆகையினாலே இப்படி மட்டிட்ட புண்ணயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதி ஓவோம் பாவா என்று அந்த சிவனடியாருக்கா அன்னம் விட்டு அதனால வருகின்ற பயனை பற்றி இந்த திருப்பாசுரத்துல இந்த தேவாரத்துல சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். அந்த மாகேஸ்வர பூஜையை சொல்லித்தான் எலும்பை பெண்ணாக எழுப்பினார். மாகேஸ்வர பூஜையை சொல்லித்தான், பூஜையை மாகேஸ்வரன் சாப்பிடுகின்ற அந்த பூஜையை நீ பார்க்காமல் போய்விட்டாயே பூம்பாவாய், வேற ஒண்ணும் சொல்லல. அந்த சாமி கிட்ட கூட கபாலீஸ்வரர் கூட ஒன்னும் கேட்கல, இந்த பிள்ளைய எழுப்பி கொடு என்ன நம்பி இருந்தாரு, ஒன்ன நம்பி இருந்தாரு, இந்த பொண்ணு விஷம் தீண்டி இறந்து போச்சு, ஒரு பொண்ணு அந்த சிவசெட்டியார் வச்சிருந்தாரு இறந்து போச்சு, என்னையே நம்பி ஒன்னையே நம்பி இருந்தது வீணாகப்படாது, அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய குறை வரப்படாது, அதனால நீ எழுப்பி கொடு சாமின்னு சிவருமான்ட்ட கேட்கல. அப்படியா தேவாரத்துல இருக்குது? அப்படி இல்லை. மட்டிட்ட முன்னயம் காணல் மடமையில கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரன் அமர்ந்தான் என்று சொல்லிவிட்டு ஒட்டிட்ட பண்பின் உருத்தரவல் கணத்தாருக்கு, சிவனடியார்கள் எல்லாம் உருத்தர கூட்டம்னு வேறு, சிவபூஷை பண்ணுகின்ற தீட்சை பெற்றவர்கள் உருத்தர கூட்டம்னு, உருத்தரர்கள் வேறு நமக்கெல்லாம் உருத்தரர்கள் என்று. ஒட்டிட்ட பண்பின் உருத்தரவல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய், இவ்வளவுதே. மண்ணினர் பறந்தார் பெரும்பயன் மதிசூடு அண்ணலாறு அடியாரதமே அமுது சிரித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கொண்டார்கள் உண்மையாமனில் உலகர் முன் வருகன உரைப்பார் என்பது பெரிய புராணம். அதனால மாகேஸ்வர பூசை சிறந்தது. அதனால சமயம் வாய்க்கும் போது முக்கியமான சமயங்களிலே வீட்டுல சுபகாரியத்துக்கு முன்னாடி, சுபகாரியம் நடக்குன்னு அதுக்கு முன்னாடி மாகேஸ்வர பூஜையை பண்ணிடணும். மாகேஸ்வர பூஜையே பண்ணிவிடும். மாகேஸ்வர பண்ணித்தான் கல்யாணம் பண்ணணும், மாகேஸ்வர பண்ணித்தான் காது ஊத்தணும், மாகேஸ்வர பண்ணித்தான் கிரகப்பிரவேசம் முதலான நம்ம வீட்டிலே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சிவனடியார் சிவதீட்சை பெற்றவர்கள் முதலிலே மாகேஸ்வர பூசை, பிறகு ஆயாலும் நம்முடைய காரியம் விளங்குதா?